11வது மருத்துவனர் செய்தி. ஊழியம் முக்கியத்துவத்தில் முதல் வேலை. இயேசு தம் ஊழிய காலத்தில் பிரசங்கம் செய்தலை விட குணமாக்குதலுக்கே அதிக நேரத்தை அர்ப்பணித்தார். மெய்யான சீர்திருத்தவாதிக்கு மருத்துவ நற்செய்தி ஊழியமானது அநேக கதவுகளை திறந்துவிடும். மெய்யான மருத்துவ பணியானது சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டல் பாணியாகும். மருத்துவ நற்செய்தி பணிதான் சுவிசேஷத்தின் முன்னோடி பணி. வேதவசன ஊழியத்திலும் மருத்துவ நற்செய்தி ஊழியத்திலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். பிரசங்கம் செய்வதை விட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை குணமாக்குதலுக்கே உலக இரட்சகர் அதிக நேரத்தையும் பிரயாசத்தையும் செலவிட்டார். பூமியில் அவருடைய பிரதிநிதிகளாக இருந்த அவருடைய அப்போஸ்தலர்களிடம் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கச் சொன்னதே அவர் கொடுத்த கடைசி கட்டளையாகும். வியாதியஸ்தர்களைச் சென்று பார்த்தோரையும் பாதிக்கப்பட்டோரின் தேவைகளை பூர்த்தி செய்தோரையும் எஜமான் வரும்போது பாராட்டுவார். இக்காலத்திற்கான இரட்சிப்பின் சத்தியத்தை அறிவிப்பதற்கு, அதாவது மூன்றாம் தூதனுடைய தூதை அறிவிப்பதற்கு மருத்துவ நற்செய்தி ஊழியம் வழி திறக்க வேண்டும் என்பதே அவருடைய திட்டம். இந்த திட்டம் நிறைவேறினால் அத்தூது மறையாது, அதை அறிவிப்பது தடைபடாது. முதலாவது, குறைகளோடு இருப்பவர்களின் தேவைகளை சந்தியுங்கள். அவர்களுடைய சரீரத் தேவைகளையும் பாடுகளையும் போக்குங்கள். அப்போதுதான் இருதயத்தை எட்டுவதற்கான வழி பிறக்கும். அங்கே நல்லொழுக்கம், பக்தி எனும் விதைகளை விதைக்கலாம்.
வியாதியிலும் மனச்சோர்விலும் உள்ளவர்களை சந்திக்க வேண்டும். அவர்கள் வெளிச்சத்தைக் காணவும் இயேசுவின் மேல் உறுதியான விசுவாசம் வைக்கவும் உதவி செய்ய வேண்டும். அதைவிட வேறு எதுவும் அதிக ஆவிக்குரிய பலத்தை கொடுக்காது, ஊக்கத்தையும் ஆழமான உணர்வையும் அதிகரிக்காது. தேவனுடைய முன்மாதிரி. மாபெரும் மருத்துவ நற்செய்தி ஊழியரான கிறிஸ்துதான் நம் முன்மாதிரி. அவர் வியாதியஸ்தர்களை குணமாக்கி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவருடைய ஊழியத்தில் போதனையும் குணமாக்குதலும் இணைந்தே காணப்பட்டன. இன்றும் அவற்றை பிரித்து பார்க்கக்கூடாது. கிறிஸ்துவின் ஊழியர்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். அவர் தாம் சென்ற இடங்களிலெல்லாம் உபத்திரவப்பட்டோரை தேற்றினார், வியாதியஸ்தரை குணப்படுத்தினார். அதன் பிறகு தம்முடைய இராஜ்யத்திற்கடுத்த மேன்மையான சத்தியங்களை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். அவரை பின்பற்றுகிறவர்கள் செய்ய வேண்டிய பணியும் இதுதான். தங்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளெனச் சொல்லிக் கொள்வோர் அவருடைய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். உங்கள் சக மனிதர்களின் சரீரத் தேவைகளைச் சந்தியுங்கள். அவர்கள் நன்றியுணர்வு காட்டுவது தடைகளை உடைக்கும். அவர்களுடைய இருதயங்களில் இடம் பிடிக்க உங்களுக்கு வழி கொடுக்கும். இந்த விஷயம் பற்றி ஊக்கமாகச் சிந்தியுங்கள். குறிப்பாக மருத்துவ நற்செய்தி ஊழியர்கள் தங்களுடைய மருத்துவ நற்செய்தி ஊழியத்தில் தெய்வீக முன்மாதிரியாம் கிறிஸ்து இயேசுவையே தங்கள் ஆவியிலும் வார்த்தையிலும் குணத்திலும் பின்பற்ற வேண்டும். சுவிசேஷ ஊழியத்தோடு மருத்துவ ஊழியம்.
சுவிசேஷ ஊழியத்தையும் மருத்துவ நற்செய்தி ஊழியத்தையும் சேர்த்தே செய்ய வேண்டும். மெய்யான சுகாதார சீர்திருத்த நியதிகளோடு சேர்த்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கத்தை அனுதின வாழ்க்கையில் வெளிப்படச் செய்ய வேண்டும். ஊக்கமான முழுமையான சீர்திருத்த பணியைச் செய்ய வேண்டும். சுகாதார சீர்திருத்த நியதிகளை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த நியதிகள் அவசியமானவை என்பதை ஆண்களும் பெண்களும் காணவும் அவற்றின்படி வாழவும் நம் திறனுக்குட்பட்ட அனைத்தையும் செய்ய வேண்டும். சீடர்கள் ஊழியம் செய்தது போல நாம் ஊழியம் செய்ய வேண்டுமென்பது தேவனுடைய திட்டம். சரீரப்பிரகாரமான குணமாக்குதலும் நற்செய்தி ஊழிய கட்டளையில் இணைந்ததுதான். சுவிசேஷ ஊழிய பணியில் போதனையையும் குணமாக்குதலையும் பிரித்து பார்க்கவே கூடாது. தேவன் தம் தயவை தொடர்ந்து ஊற்றிக்கொண்டே இருப்பதற்கான ஊடகங்களாக மருத்துவ நற்செய்தி ஊழியத்தையும் சுவிசேஷ ஊழியத்தையும் தெரிந்து கொள்கிறார். அவருடைய திருச்சபைக்கு நீர்ப்பாய்ச்சுகிற ஜீவநதிகளாக அவை இருக்க வேண்டும். வேதவசனத்தை பிரசங்கிப்பதில் அனுபவம் பெற்ற நம்முடைய ஊழியக்காரர்கள் எளிய சிகிச்சைகளை கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு மருத்துவ நற்செய்தி ஊழியர்களாக பிரயாசப்பட வேண்டும்.
புத்தக ஊழியர் ஒவ்வொரிடமாகச் செல்லும்போது வியாதியஸ்தர் அநேகரை அவர் சந்திக்கக்கூடும். நோய்க்கான காரணங்கள் குறித்த அறிவும் அவர்களுடைய பாடுகளை தணிக்கும்படி எளிய சிகிச்சைகள் குறித்த அறிவும் அவருக்கு இருக்க வேண்டும். அதைவிட மேலாக வியாதியஸ்தர்களுக்காக விசுவாசத்தோடும் தாழ்மையோடும் ஜெபிக்க வேண்டும். மகா வைத்தியரை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அவ்வாறு தேவனோடு சேர்ந்து நடந்து வேலை செய்யும்போது படிவிடை தூதர்கள் அவருக்கு அருகில் இருப்பார்கள். இருதயங்களில் இடம் பிடிக்க அவர்களுக்கு உதவுவார்கள். உண்மையும் அர்ப்பணிப்புமுள்ள புத்தக ஊழியர் செய்கிற ஊழியப் பணி முயற்சிக்கு மிகப்பெரிய களம் காத்திருக்கிறது. தன் ஊழியத்தை கருத்தோடு நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ளலாம். சுகாதார வாழ்வுக்கான நியதிகளைப் போதிப்பது தனக்கு நியமிக்கப்பட்ட பணியின் ஒரு பகுதி என்பதை ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியரும் உணர வேண்டும். இந்த பணிக்கு மிகப்பெரிய தேவை உள்ளது. இந்த பணிக்கு உலகமும் திறந்தே இருக்கிறது. செய்தியின் வலதுகரம்.
உடலில் கையும் கை விரல்களும் சேர்ந்திருப்பது போலவே மூன்றாம் தூதனுடைய தூதை அறிவிக்கிற ஊழியத்தோடு மருத்துவ நற்செய்தி ஊழியத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டுமென மீண்டும் மீண்டும் எனக்குச் சொல்லப்பட்டது. கிறிஸ்துவின் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்த தெய்வீகத் தலைவரின் வழிகாட்டுதலின் கீழ் அவர்கள் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும். சத்தியம் எனும் சரீரத்தின் வலதுகரம் எப்போதும் சுறுசுறுப்புடன் ஓயாமல் செயல்பட வேண்டும். தேவன் அதை பலப்படுத்துவார். ஆனால் அதை சரீரமாக்கக்கூடாது. அதே நேரம் சரீரமானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடாது. சுறுசுறுப்பாகவும் மும்முரமாகவும் சரீரம் இயங்குவதற்கு கை தேவை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பணி நியமிக்கப்பட்டுள்ளது. ஒன்று மற்றொன்றை சாராமல் இயங்கினால் இரண்டுமே மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியதிருக்கும். மருத்துவ நற்செய்தி ஊழியத்தை செய்ய வேண்டும். சரீரத்திற்கு கரம் எப்படியோ அப்படியே தேவ ஊழியத்தில் இந்த பணி இருக்க வேண்டும். தெய்வீக ஒத்துழைப்பு. பாடுபடுகிறவர்களின் வேதனைகளை கிறிஸ்து அறிவார். தீய ஆவிகள் சரீரத்தை அலைக்கழிக்கும்போது அந்த சாபம் கிறிஸ்துவுக்கு புரியும். வாழ்க்கை ஓட்டத்தை வியாதிகள் தாக்கும்போது அதன் வேதனை அவருக்கு புரியும். அவர் பூமியில் மனிதனாக இருந்தபோது வியாதியஸ்தர்களை குணமாக்கினது போலவே இப்போதும் குணமாக்க ஆயத்தமாக இருக்கிறார். கிறிஸ்துவின் ஊழியர்கள் அவருடைய பிரதிநிதிகளாக, அவருடைய கிரியையின் ஊடகங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் குணமாக்கும் தம் வல்லமையை செயல்படுத்த அவர் விரும்புகிறார்.
வியாதியஸ்தரும் மிர்ப்பாக்கியசாலிகளும் பிசாசு பிடித்தவர்களும் தேவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம்.
உலகம் அறியாத அளவுக்கு அவர் ஆறுதல் படுத்துகிறவர் என்பது மனித ஏதுகரங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். மருத்துவ நற்செய்தி ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களின் பணியில் கிறிஸ்துவும் உதவுகிறார். ஆண்டவர் அவர்கள் மூலம் செயல்பட்டார். அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் வியாதியஸ்தர்கள் குணமானார்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. பெருநகரங்கள், சிறு நகரங்கள், கிராமங்களெல்லாம் சுற்றி வந்து வியாதியஸ்தர்களை குணமாக்குவதற்கு இன்று கிறிஸ்து இவ்வுலகத்தில் இல்லை. ஆனால் தாம் ஆரம்பித்த மருத்துவ நற்செய்தி பணியை நாம் தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் கட்டளை கொடுத்துள்ளார். திருச்சபை ஒவ்வொன்றும் செய்ய வேண்டிய ஊழியம். சுகாதார சீர்திருத்தம் குறித்து ஒவ்வொரு திருச்சபையும் தாங்க வேண்டிய செய்தி ஒன்று உள்ளது. நம் தேசத்திலுள்ள ஒவ்வொரு திருச்சபையின் ஊழியத்திலும் ஓர் அங்கமாக மருத்துவ நற்செய்தி பணி இருக்க வேண்டும். திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் மருத்துவ நற்செய்தி பணியில் உறுதியாக இறங்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம்.
நம் உலகத்தில் வேதனையை தணிப்பதற்கும் ஆண்டவருடைய திருச்சபையை சுத்திகரிப்பதற்கும் அவர் பயன்படுத்துகிற ஒரு வழிவகைதான் சுகாதார சீர்திருத்த ஊழியம். உன்னத பணியாளருடன் சேர்ந்து பணியாற்றுவதன் மூலம் சரீர ஆவிக்குரிய நலனை கொடுப்பதில் தேவனுடைய உதவிக்கரமாக செயல்படலாம் என்பதை மக்களுக்கு போதியுங்கள். இந்த பணி பரலோக முத்திரையை பெற்றிருக்கிறது. வேறு விலைமதிப்புமிக்க சத்தியங்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கு இந்த ஊழியம் கதவுகளை திறக்கும். இந்த பணியை புத்திசாலித்தனமாக கையாளுகிற அனைவருமே இதை செய்வதற்குச் சாத்தியமிருக்கிறது. புயல் போன்ற காலங்கள் காத்திருக்கின்றன. அதனால் அவநம்பிக்கையான, அதைரியமான ஒரு வார்த்தை கூட நாம் பேசக்கூடாது. பாவநோய் நிறைந்த ஓர் உலகத்திற்கான குணமாக்குதலின் செய்தியை பெற்றவர்கள் நாம் என்பதை மறக்கக்கூடாது.
இந்த பணியை சரியாக செய்தால் திருச்சபைகள் புறக்கணித்த அநேக நிர்பந்தமான பாவிகளை இரட்சிப்புக்குள் வழிநடத்தலாம். கிறிஸ்தவர்கள் செய்ய கடமைப்பட்டுள்ள உதவிக்காக நம் விசுவாசத்தைச் சேராத அநேகர் ஏங்கி நிற்கிறார்கள்.
மக்கள் தங்கள் அயலகத்தார் மேல் மெய்யான அக்கறை காட்டியிருந்தால் இக்காலத்திற்கான விசேஷித்த சத்தியங்கள் அநேகரைச் சென்று சேர்ந்திருக்கும். மக்கள் இருக்கிற இடத்திற்கே சென்று அவர்களுக்கு உதவுவதைப் போல இந்த ஊழியத்திற்கு அழகை வேறு எதுவும் கொடுக்காது, அல்லது ஒருபோதும் கொடுக்கவும் முடியாது. தேவனை நேசிப்பதாகவும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதாகவும் சொல்லிக் கொள்கிறவர்கள் கிறிஸ்து ஊழியம் செய்தது போல ஊழியம் செய்தால் இந்த செய்தியை பெற்றதில் ஆயிரக்கணக்கானோர் மகிழ்ந்திருப்பார்கள். மருத்துவ நற்செய்தி ஊழியத்தால் இவ்வாறு ஆண்களும் பெண்களும் ஆதாயப்பட்டு கிறிஸ்துவையும் அவருடைய சத்தியத்தையும் பற்றிய இரட்சிப்புக்கேதுவான அறிவை பெறும்போது அந்த ஊழியத்திற்காக பணத்தையும் பிரயாசத்தையும் முதலீடு செய்யலாம். ஏனெனில் இது என்றென்றும் நிலைத்திருக்கிற பணியாகும். மருத்துவ நற்செய்தி பணியில் தங்களுக்கு மெய்யான ஆர்வம் இருப்பதை நம் மக்கள் காட்டுவார்களாக. இது சம்பந்தமான அறிவுரை புத்தகங்களை அவர்கள் வாசித்து பயனுள்ள வாழ்க்கை வாழ தங்களை ஆயத்தப்படுத்துவார்களாக. அவர்களுக்கு ஏற்கனவே கிடைத்திருப்பவற்றை விட இத்தகைய புத்தகங்கள் அதிக கவனத்திற்கும் பாராட்டிற்கும் உரியவை. சுகாதார நியதிகள் பற்றி அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் என்கிற விசேஷித்த நோக்கத்திற்காக அனைவருக்கும் நன்மையுண்டாகும்படி இவை எழுதப்பட்டுள்ளன. இந்த நியதிகளைதிகளை ஆராய்ந்து அதன்படி நடக்கிறவர்கள் சரீரப்பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அதிகம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சுகாதார கொள்கைகளை சரியாக புரிந்து கொள்வது தொடர்ந்து அதிகரித்து வருகிற அநேக தீமைகளுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பாக இருக்கும். சீர்கேட்டின் அடிமட்டத்திற்கே சென்று தன்னடக்கமின்றியும் ஒழுக்கக்கேடாகவும் வாழ தங்களை ஒப்புக்கொடுத்தவர்கள் செவிசாய்க்கக்கூடிய மிகச்சரியான ஊழியமாக மருத்துவ நற்செய்தி ஊழியம் இருக்குமென எனக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களை தூக்கிவிடுவதற்கு உறுதியும் பொறுமையும் ஊக்கமுமான முயற்சி தேவை. அவர்களாக வேதங்களை மீட்டெடுக்க முடியாது. கிறிஸ்துவின் அழைப்பை அவர்கள் கேட்கலாம், ஆனால் அதன் அர்த்தம் புரியாத அளவுக்கு அவர்களுடைய காதுகள் மந்தமாக இருக்கும். தங்களுக்கு இன்னமும் நன்மை இருக்கிறது என்பதை காண முடியாத அளவுக்கு கண்கள் குருடாக இருக்கும். பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்த நிலையில் இருப்பார்கள். ஆனாலும் சுவிசேஷ விருந்தில் பங்கு பெறவிடாமல் இவர்களை ஒதுக்கக்கூடாது. வா என்கிற அழைப்பை அவர்கள் பெற வேண்டும். அவர்கள் அபாத்திரராக உணர்ந்தாலும் வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா என்று ஆண்டவர் சொல்கிறார். சாக்குப்போக்குகளுக்கு செவி கொடுக்க வேண்டாம். அன்பாலும் இரக்கத்தாலும் அவர்களை பற்றி பிடியுங்கள். பிரசுரங்களை விநியோகிக்கிற இவ்வகைப்பபணியை மேற்கொள்கிறவர்கள் மருத்துவ நச்செய்தி ஊழியம் செய்ய ஆயத்தப்பட்டவர்களாகச் செல்ல வேண்டும். வியாதியஸ்தருக்கும் பாடுள்ளோருக்கும் உதவ வேண்டும். இரக்கத்தின் இந்த ஊழியத்தால் பயனடைகிற அநேகர் ஜீவ வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை ஏற்றுக்கொள்வார்கள். ஊழியத்தை விருப்பத்தோடு செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பவர் யார்? ஒவ்வொரு ஊழியரும் போதுமான அளவுக்கு திறன் பெற்றவராக இருக்க வேண்டும். அப்போது இயேசுவிலுள்ள சத்தியத்தை அதன் சகல ஆழ அகலத்துடன் அறிவிக்க முடியும். ஆண்டவருடைய பணி தொடர்ந்து முன்னேறட்டும். மருத்துவ ஊழிய பணியும் கல்வி பணியும் சேர்ந்தே செய்யப்படட்டும். ஊக்கமும் அர்ப்பணிப்பும் புத்திசாலித்தனமும் திறமையும் உள்ள ஊழியர்கள் இல்லாததே நம்முடைய மிகப்பெரிய குறை என்பது எனக்கு உறுதியாக தெரியும். சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் சுகாதார சீர்திருத்தம் குறித்த ஜீவ நியதியை அறியாதவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு அவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். சுகாதார சீர்திருத்த கல்வியாளர்களிடம் தொடர்ந்து செல்லுங்கள் என்று சொல்லும்படி எனக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஒழுக்கச் சீர்கேட்டின் அலையை பின்னுக்குத் தள்ளும்படியான செல்வாக்கை சிறிதும் குறைவின்றி உலகத்தில் காட்ட வேண்டும். மூன்றாம் தூதனுடைய தூதை போதிப்பவர்கள் தாங்களறிந்த நியதிகளில் உண்மையுள்ளவர்களாக மிற்பார்களாக. மருத்துவ விரிவாக்க திட்டம். புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஊழியங்களுக்கு உதவும்படி அவரோடு ஒத்துழைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள நம் சுகாதார மையங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஒவ்வொரு புதிய நிறுவனமும் மூன்றாம் தூதனுடைய தூதை அறிவிக்கிற மாபெரும் பணிக்கு உதவுவதற்கான ஒரு துணை நிறுவனமாக கருதப்பட வேண்டும். ஜீவன் பொதிந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு கையால் உருட்டப்பட்டு பெரிதாகிற ஒரு கல்லை போன்று ஒரு பணியை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை நம் சுகாதார மையங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆன்மீக கல் உருட்டப்படுவதாக. நிறுவனப் பணி. சுகாதார உணவகங்களையும் சிகிச்சை அறைகளையும் நிறுவ வேண்டும். கடற்கரையோர பிரமாண்ட சொகுசு விடுதிகள் அருகே இதுபோன்ற நிறுவனங்களை அமைப்பது இடம்பெற வேண்டும். கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கேட்கப்பட்ட யோவான் ஸ்நானனுடைய சத்தத்தைப் போல பிரமாண்டமான சுற்றுலா விடுதிகளிலும் கடற்கரை சொகுசு விடுதிகளிலும் ஆண்டவருடைய தூதுவர்களின் சத்தம் கேட்க வேண்டும். அநேக நகரங்களில் ஓர் உணவகத்தோடு சேர்ந்து சிகிச்சை அறைகளும் இருந்தால் நல்லதென எனக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டது. சரியான நியதிகளை உயர்த்தி பிடித்துச் செல்ல இவை ஒன்று கொன்று உதவ முடியும். இதோடு கூட சில வேளைகளில் வியாதியஸ்தர்கள் தங்குவதற்கான அறைகள் இருந்தாலும் நல்லது. கிராமங்களில் அமைந்துள்ள சுகாதார மையங்கள் வளர்ந்து பெருகுவதற்கு இத்தகைய ஏற்பாடுகள் உதவும். நம் நகரங்களுக்கான ஒரு செய்தி தேவனிடமுள்ளது. அந்தச் செய்தியை நம் முகாம் கூட்டங்களில் அறிவிக்க வேண்டும். வேறு பொது நடவடிக்கைகளாலும் நம்முடைய வெளியீடுகளாலும் அறிவிக்க வேண்டும். இதோடு கூட நகரங்களில் சுகாதார உணவகங்களை மெருவ வேண்டும். அவற்றின் மூலம் இச்சையடக்க செய்தியை அறிவிக்க வேண்டும். நம் உணவகங்கள் சம்பந்தப்பட்ட கூட்டங்களை நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இயலுகிற சமயங்களிலெல்லாம் புரவலர்களை அழைத்து சுகாதார அறிவியல் குறித்தும் கிறிஸ்தவ இச்சையடக்கம் குறித்தும் விடும் விளக்க உரைகள் கொடுப்பதற்காக ஓர் அறையை ஒதுக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவுகளை ஆயத்தப்படுத்துவது குறித்தும் வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் அங்கே அவர்கள் அறிவுரை பெறலாம். நம்முடைய உணவகங்களுக்கு வருவோருக்கு வாசிப்பதற்கு புத்தகங்களை கொடுக்க வேண்டும். இச்சையடக்கம், உணவு பழக்க சீர்திருத்தம் குறித்த நம்முடைய எழுத்துகளுக்கு அவர்களுடைய கவனம் திரும்ப வேண்டும். கிறிஸ்துவின் போதனைகள் அடங்கிய துண்டுப் பிரதிகளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த வாசிப்பு விஷயங்களை விநியோகிக்கும் செலவை நம்மவர்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். வருகிற அனைவருக்கும் வாசிப்பதற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். பலர் துண்டு பிரதியை வாசிக்காமல் விட்டுச் செல்லலாம். ஆனால் யாருடைய கரங்களில் கொடுக்கிறீர்களோ அவர்களில் சிலர் வெளிச்சத்தை தேடுபவர்களாக இருக்கலாம். நீங்கள் கொடுப்பதை அவர்கள் வாசிப்பார்கள், பின்னர் ஆராய்வார்கள், பிறகு மற்றவர்களுக்கு அவற்றை கொடுப்பார்கள்.
சுகாதார உணவகங்களையும் சிகிச்சை அறைகளையும் மாபெரும் நகர மையங்களில் நிறுவுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த வழிமுறைகள் மூலம் முக்கிய நபர்களுடைய கவனம் மூன்றாம் தூதனுடைய தூதின் பக்கம் திரும்ப வாய்ப்புள்ளது என்று எனக்கு அறிவுறுத்தப்பட்டது. சாதாரண உணவகங்களை நடத்துவதிலும் இத்தகைய உணவகங்களை நடத்துவதிலும் அடியோடு வித்தியாசம் இருப்பதைக் கவனித்து இந்த தொழில்முறை வித்தியாசத்திற்கான காரணங்களை புத்திசாலி மனிதர்கள் விசாரிப்பார்கள். தரமுயர்ந்த உணவுகளை நாம் பரிமாறுவதற்கான நியதிகள் குறித்து ஆராய்வார்கள். அவ்வாறு இக்காலத்திற்கான சத்தியத்தின் செய்தி குறித்து அறிந்து கொள்ள வழி நடத்தப்படுவார்கள். சமையல் பள்ளிகள், மருத்துவ நற்செய்தி பணி நடைபெறுகிற இடங்களிலெல்லாம் சமையல் வகுப்புகளையும் நடத்த ஊக்குவிக்கும்படி நான் அறிவுறுத்தப்பட்டேன். மக்களை சீர்திருத்தத்திற்கு வழிநடத்துகிற ஒவ்வொரு தூண்டுதலையும் அவர்களுக்கு முன் வைக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு அதிகமான வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்கட்டும். சமையலில் தங்களால் முடிந்த அனைத்து மேம்பாட்டையும் செய்யுமாறு சொல்லுங்கள். தாங்கள் கற்றதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறும் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள்.
சமையல் பள்ளிகளை நடத்த வேண்டும். ஆரோக்கியமான உணவுகளை சமைக்கும் விதம் பற்றி மக்களுக்குச் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்க்க வேண்டியதின் அவசியத்தை காட்ட வேண்டும். பட்டினி உணவு பழக்கத்தை நாம் ஒருபோதும் பரிந்துரைக்கக்கூடாது. தேநீரும் காப்பியும் மாம்ச உணவும் இல்லாமலேயே ஆரோக்கியமும் சத்துமிக்கதுமான உணவுகளை சாப்பிடுவது சாத்தியம்தான். ஆரோக்கியமும் ருசியும் நிறைந்த உணவுகளை சமைக்கும் விதம் பற்றி மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பணியானது மிக முக்கிய பணியாகும். சமயத்திற்கேட்ட செய்தி. நம் திருச்சபை அங்கத்தினர்கள் அனைவரையும், மூன்றாம் தூதனுடைய தூதை நம்புகிற அனைவரையும், ஓய்வு நாளை விட்டு வழிவிலகிச் செல்கிற அனைவரையும் ஏசாயா 58 அதிகாரத்தின் செய்தியை கவனிக்கும்படி வலியுறுத்தாமல் என்னால் இருக்க முடியாது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள நற்பணி ஊழியத்தைத்தான் இந்த சமயத்தில் தம் மக்கள் செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார். இது அவரே நியமித்த ஓர் ஊழியம். இந்த செய்தி எந்த காலத்திற்கு பொருந்தக்கூடியது, இது எப்போது நிறைவேறுகிறது என்பது குறித்து நமக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஏனென்றால் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய்க் கிடந்த ஸ்தலங்களைக் கட்டுவார்கள், தலைமுறையை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று வாசிக்கிறோம். ஏழாம் நாள் ஓய்வு நாளும் உலகச் சிருஷ்டிப்பில் அவருடைய கிரியைக்கு அடையாளமுமான தேவனுடைய நினைவு சின்னத்தை பாவமனுஷன் மாற்றிவிட்டான். தேவப்பிரமாணத்தில் ஏற்பட்ட திறப்பை சரிசெய்கிற ஒரு விசேஷித்த பணி அவருடைய மக்களுக்கு உண்டு. காலத்தின் முடிவு நெருங்க நெருங்க இந்த பணியை செய்ய வேண்டிய அவசரமும் அதிகரிக்கிறது. தேவன் மேல் அன்பு கூறுகிற அனைவரும் அந்த அடையாளம் தங்களிடம் இருப்பதை அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதன் மூலம் காட்டுவார்கள். அவர்கள் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதையும் மெய்யான மருத்துவ நற்செய்தி ஊழியத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. கற்பனைகளில்தான் ஓய்வு நாள் பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது. அது தேவனுடைய சிருஷ்டிப்பு கிரியையின் மாபெரும் நினைவு சின்னமாகும். மனிதனுக்குள் தேவனுடைய ஒழுக்கச் சாயலை புதுப்பிக்கிற பணியோடு சம்பந்தப்பட்ட நாள் அது. இந்த காலத்தில் தேவ மக்கள் மும்முரமாகச் செய்ய வேண்டிய ஓர் ஊழியம் இது. இந்த ஊழியத்தை மிகச் சரியாகச் செய்தால் திருச்சபைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்.